வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கே டி டாக்ஸ்.
வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேபி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியாவில் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்க, ஆனா அதே சமயம் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற ஒரு இனத்தை பத்தி பேச போறோம். எஸ், நம்ம பழங்குடியினர்களை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட இந்த எபிசோட்ல
பெனி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க.
பெனி வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் ஸ்டூடெண்ட். பல்வேறு டிரைப்ஸோட இணைஞ்சு அவங்க கூட அவங்களோட வாழ்க்கை முறைகளை அப்சர்வ் பண்ணி அவங்களுக்காக ஒரு நல்ல முயற்சிகளை எடுத்திருக்காங்க அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக. ஸோ அது இல்லாம ஒரு டிராவல் என்தூசியஸ்ட், ஜிப்சி ஜின்ஸ் அப்படின்ற டிராவல் விலாக் வச்சிருக்காங்க. உங்களுக்கு டிராவல் வீடியோஸ் பார்க்கணும்னா ஜிப்சி ஜின்ஸ் யூடியூப் சேனல்ல பாருங்க. ஸோ நம்ம இப்ப நேர நிகழ்ச்சிக்கு போயிடலாம். வணக்கம் பெனி.
வணக்கம். வணக்கம்,
எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
நானும் நல்லா இருக்கேன். சோ இப்போ நாம ட்ரைப்ஸ் பத்தி பேச போறோம். சோ பொதுவாவே இப்போ நமக்கு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்றது வந்து ட்ரைப்ஸ்னா காட்டுவாசி. இந்த டெபினிஷன் வந்து இந்த வார்த்தைக்கு பொருத்தமானதா இருக்கா? ட்ரைப்ஸ்னா என்ன உங்க பார்வையில?
என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு தமிழ் ஆக்கம் அப்படின்னா பழங்குடி மக்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது இந்தியால வந்து ஆதிவாசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆதிவாசி, பழங்குடி மக்கள், இது எல்லாத்துக்குமே என்ன மீனிங் வருது அப்படின்னா, அதாவது முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கிறவங்க ஒரு இடத்துல, பழமையான காலத்துல இருந்து இருக்கிறவங்க, ஆதியில இருந்து இருக்கிறவங்க அப்படிங்கறதுதான் பொருள். ஒரு நாடோ இல்ல ஒரு இடமோ ஸ்டார்ட் ஆகும்போது, அதாவது சிவிலைஸ்ட் ஆகும் போதோ இல்ல மக்கள் அங்க போய் குடியேறும் போதோ, யாரு அந்த இடத்துக்கு முதல்ல போறாங்க, ஃபர்ஸ்ட் அங்க யாரு இருக்காங்க அப்படிங்கிறவங்களதான் வந்து பழங்குடி மக்கள், ஆதிவாசி, ட்ரைப்ஸ், அபார்ஜினல்ஸ், இந்த மாதிரி இண்டிஜினஸ் பீப்புள், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வச்சு சொல்றாங்க. மத்த மக்கள் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நாட்டுக்கு குடியேறுவாங்க. இல்ல அந்த ட்ரைப்ஸ்ல இருந்து வெளியே வரவங்க, பிரிஞ்சு வெளியே வர ரேசஸ் எல்லாரும் தான் வந்து மத்த ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்ல இருப்பாங்க. அதே வந்து காட்டுவாசி அப்படிங்கிற டேர்மும் வந்து நம்ம சரியான சொல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஃபாரஸ்ட்ல இருக்கிறாங்க, அதே டைம் பிளைன்ஸ்லயும் இருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ட்ரைப்ஸ், ஹில் ட்ரைப்ஸ் மாதிரி பிளைன் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் பிளைன்ஸ்ல கூட இருக்காங்க. நம்ம நார்மலா ஒரு ஊருக்கு பக்கத்துல ஊருக்குள்ளேயே தனியா காலனியா அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க.
இப்போ நம்ம இது தமிழ்நாட்டுன்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராமினா இருக்கிற ட்ரைப்ஸ் எல்லாம் யார் யாரா நீங்க சொல்லுவீங்க?
இப்போ தமிழ்நாட்டுல மொத்தம் 36 ட்ரைப்ஸ் இருக்காங்க. அதே இந்தியாவில எடுத்துக்கிட்டா 645 ட்ரைப்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு கரண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. அதாவது 2011 சென்சஸ் படி 9% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன். அதே தமிழ்நாட்டுல வந்து 36 ட்ரைப்ஸ் இருக்காங்க. இதுல வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்ச நிறைய இருக்கிற ட்ரைப்ஸ் அப்படின்னா மலையாளி ட்ரைப்ஸ், தோடா, குரும்பாஸ், பனியாஸ், இருளர், அப்புறம் காட்டுநாயக்கா, சோழகர், இவங்களெல்லாம் தான் வந்து ஒரு ப்ராமினா இருக்கிற ட்ரைப்ஸ் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லலாம். இதுல இங்க சென்னை பக்கத்துல, காஞ்சிபுரம்ல, செங்கல்பட்டுல இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் இருளர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து போத் ஹில் ட்ரைப்ஸும் இருக்காங்க, பிளைன் ட்ரைப்ஸும் இருக்காங்க. ஊட்டி, வயநாடு அந்த மாதிரியான இடங்கள்லயும் இருக்கிறாங்க, இங்க பிளைன்ஸ்லயும் இருக்காங்க. மத்தபடி ஊட்டி எடுத்துக்கிட்டா அங்க தோடாஸ் இருக்காங்க, படுகாஸ் இருக்காங்க, காட்டு நாயக்காஸ் இருக்காங்க, அப்புறம் குரும்பாஸ், பனியாஸ் அவங்க எல்லாம் அந்த ஏரியால இருக்காங்க.
இப்போ இவ்வளவு ட்ரைப்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாத்துக்குமான வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? அதாவது இவங்கள உணவுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்க என்ன மாதிரியான முறைகளை கையாளுறாங்க?
இப்போ ஹில் ட்ரைப்ஸ், ஃபாரஸ்ட் ட்ரைப்ஸ் அந்த மாதிரி ஆட்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஃபாரஸ்டையோ, இப்ப ஹில் ட்ரைப்ஸ்னாலே அங்க இருக்கிற ஃபாரஸ்டை நம்பி தான் இருப்பாங்க. ஃபாரஸ்ட் ட்ரைப்ஸும் அங்க இருக்கிற ஃபாரஸ்டை நம்பி, அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், அதாவது மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னு சொல்லுவாங்க, தேன் எடுக்கிறது, விறகு வெட்டுறது, அப்புறம் அங்க இருக்கிற மத்த கிழங்கு எடுக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க பிளைன் ட்ரைப்ஸ், இருளர் அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டா பாம்பு பிடிக்கிறது அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தா கூலி வேலை, அந்த மாதிரி தினக்கூலி வேலை, கட்டணம் கட்டுற வேலை, ரைஸ் மில்லு, அப்புறம் விவசாய நிலத்துக்கு வேலைக்கு போறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தான் இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது அந்த மலை பிரதேசங்கள்ல, காடுகள்ல இருந்தவங்க மலைகள் ஃபுல்லா டி எஸ்டேட்டா மாறும் போதும், காடுகள்ல இருந்து ரிசர்வ் ஃபாரஸ்டுக்காக அவங்க காட்டை விட்டு வெளியேற்றப்படும் போதும், அதே மாதிரி காட்டுல இருக்கிற மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்றதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்போதும் ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் மூலமா, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் மூலமா அப்படியெல்லாம் அவங்க வெளியேற்றப்படும் போது அந்த அவங்க பழைய கல்ச்சரையோ அவங்க பழைய என்ன சொல்றது வாழ்க்கை முறையிருந்து தள்ளி வந்து இப்போ நார்மலா மத்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்களோ அந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்.
இப்போ வந்து நமக்கு மாடர்னைசேஷன் அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி இதெல்லாமே அவங்களோட வாழ்க்கை முறையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நம்ம சொல்லலாமா?
இல்ல இல்ல, அது நம்ம நம்ம கிட்ட இந்த மாற்றம் எல்லாம் ஏற்படுறது அவங்க கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க அவங்க மேல நம்ம செலுத்துற ஒரு அப்ரஷன்னாலதான் அவங்க வெளியே வர்றாங்க. அதாவது நம்ம இங்க இருக்கிற விஷயங்களை பார்த்து அவங்க வெளியே வர்றது கிடையாது, அவங்களுக்கு வேற வழியே இல்லாம அவங்க வெளியே வராங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றது, நீலகிரி வயநாடு அந்த ஏரியா எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா டீ எஸ்டேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மக்களுக்கு அங்க இருக்கிற பனியா மக்களுக்கோ குறும்பா மக்களுக்கோ சொந்தமான இடங்கள்ல ஃபுல்லா இப்ப டீ எஸ்டேட், நான் ட்ரைபல்ஸ் உள்ள வரும்போது அதெல்லாம் டீ எஸ்டேட்டா டீ எஸ்டேட் காஃபி எஸ்டேட்ஸ் இந்த மாதிரி மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அவங்களோட பொருளாதாரத்தை அவங்க வந்து இழக்கிறாங்க, அவங்களோட வேலை வாய்ப்புகளை வந்து அவங்க இழக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்க அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு? அதே அந்த டீ எஸ்டேட்லயும் காஃபி எஸ்டேட்லயும் வேலை பாக்குறது, என்ன சம்பளம் அவங்க குடுக்கறாங்களோ அதுக்காக வேலை பாக்குறது, அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அதே இங்க இருளர் மக்கள் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ரைஸ் மில்லுல எல்லாம் இருப்பாங்க. நம்ம இந்த பாண்டட் லேபர்ஸ் பத்தி எல்லாம் வந்து படத்துல எல்லாம் பாத்திருப்போம், ஏதாவது கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் எப்பவோ அழிஞ்சு போச்சு. கொத்தடி மெயின் சொல்லுவாங்கல்ல, பரதேசி படத்துல எல்லாம் வருவாங்கல்ல, அதெல்லாம் வந்து நம்ம எப்பவோ அழிஞ்சிருச்சு, அதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அப்படின்லாம் நினைப்போம். ஆனா இப்பவும் வந்து அந்த மாதிரி மக்களை வந்து கொத்தடிமைகளா வச்சிருக்கிற இடங்கள் வந்து இருந்துகிட்டேதான் இருக்கு. ஒரு ரைஸ் மில், இங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் எடுத்துக்கிட்டா ரைஸ் மில்ல எல்லாம் இன்னும் வந்து இருளர் மக்கள் வந்து கொத்தடிமைகளா இருந்துகிட்டுதான் இருக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றது, பரம்பரை பரம்பரையா அங்க இருப்பாங்க, அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது, பணம் கூட என்ன தெரியாது, அவங்களோட வயசு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே வெளியுலகம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாம அவங்க குடுக்கற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு என்னென்ன வேலை வாங்க முடியுமோ எல்லா வேலையும் அவங்க கிட்ட வாங்கிட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்காகவும் அவங்களுக்கு மறுவாழ்வுக்காகவும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சப்போஸ் அவங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு வீடோ இல்ல ஏதாவது கொடுத்து வச்சா கூட அவங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க அடாப்ட் பண்ணிக்க முடியறது இல்ல. திரும்பியும் அதே இடத்துக்கு போய் காசு, அதே முதலாளிகள் கிட்ட காசு, இப்போ ஒரு 500 ரூபாய் வாங்கினா கூட அந்த 500 ரூபாய் கடனை திருப்பி கட்ட முடியாமே அவங்க பரம்பரை பரம்பரையா வந்து ஒரு ஒரு முதலாளிக்கு கீழே கொத்தடிமைகளா வந்து இருந்துட்டு இருப்பாங்க.
ஓகே, அவங்களோட வாழ்வாதாரத்தை பிடிங்கி அவங்களோட நிலத்தை பிடிங்கி அதுலயே அவங்கள வேலைக்கு வச்சு அவங்க ஒரு பெரிய சுரண்டலுக்குள்ளாகிக்கிட்டு இருக்காங்க இல்ல. இது மாதிரி அவங்க வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க நேரிடுது அவங்க அன்றாட வாழ்க்கையில? இப்போ நம்ம பாப்புலரா எடுத்துக்கிட்டோம்னா கொரவா ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல. நான் இதுவரைக்கும் செய்திகள்ல அதிகமா பார்த்தது வந்து கொரவா ட்ரைப்ஸை பத்தி தான் அதிகமா பார்த்திருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்றது, வீடு இல்லாம அவங்க தங்கறதுக்கு நிலம் இல்லாம இல்ல அவங்க தங்கி இருக்க நிலத்துல இருந்து அடிச்சு விரட்டப்படுறது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை தான் நான் அன்றாடமா ஐ மீன் எப்பயாவது அவங்களை நியூஸ்ல பார்த்தோம்னா இந்த மாதிரியான செய்திகள் மட்டும்தான் அவங்களை பத்தி வருது. சோ இது மாதிரி மற்ற ட்ரைப்ஸும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க?
பேசிக்கா பார்த்தோம்னா அவங்க யாருக்கிட்டயும் பட்டா இருக்காது. பட்டா இல்லாம ஒரு நிலத்துல இப்போ ஒரு 10 பேர், ஒரு 10 குடும்பம் ஒன்னா இருக்கு அப்படின்னா அது ஹாம்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாம்லெட் ஹாம்லெட்டா தான் இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லயும். அதுல வந்து அவங்களுக்கு பட்டா இருக்காது. இப்போ ஆறோ குளம் இந்த மாதிரி வாட்டர் சோர்ஸ்க்கு பக்கத்துலதான் அவங்க வீடு கட்டி இருப்பாங்க. அப்புறம் முக்காவாசி ட்ரைப் வந்து நொமாடிக்கா இருப்பாங்க, செமி நொமாடிக்கா இருப்பாங்க, மூவ் ஆயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. சோ அவங்க யாருக்கிட்டயும் பட்டா இருக்காது. அதுக்கப்புறம் லீகல் என்டைட்டில்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. இப்போ ஆதார் கார்டு, ஆதார் கார்டு இல்லாம என்ன சொல்றது, இந்தியால பிறக்குற குழந்தைக்கு கூட உடனே போய் ஆதார் கார்டு எடுத்துடுறோம் அப்படிங்கறதா வந்து மொதல் விஷயமா இருக்கு. இப்ப கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்காது அவங்களுக்கு. சோ அவங்க வந்து ஒரு ட்ரைப் தான் அப்படின்னு அவங்களே ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கே வந்து அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. ஆப்வியஸ்லி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணோம்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும், பர்த் சர்டிபிகேட் வேணும். அவங்க குழந்தைங்க எல்லாருமே வீட்டுல பிறப்பாங்க, பர்த் சர்டிபிகேட் இருக்காது, ஆதார் கார்டு இருக்காது, கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்காது. இப்ப கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாலும் அங்க யாரும் வந்து அவங்கள மதிச்சு ஓகே அப்படின்னு கொடுத்துட மாட்டாங்க உடனே எல்லாம். நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வந்து ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாங்க. இப்பதான் அவங்களுக்கு ஒரு 35+ இருக்கும், அவங்க இப்பதான் அவங்க 12th முடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இப்பதான் கிடைச்சிருக்கு. அவங்க ஒவ்வொரு தடவை இன்ஸ்பெக்ஷன் வரும்போதும் வந்து பாத்துட்டு நீ பாக்க கலரா இருக்க, நீ வந்து இருளர் கிடையாது, உங்க வீட்டுல என்ன சமைச்சிருக்கீங்க இன்னைக்கு, நீங்க இன்னைக்கு எலி சமைக்கலையா, அப்ப நீங்க இருளர் கிடையாது, அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குலாம் அவங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க தானே, இவங்க என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குலாம் அவங்க மேல ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன கவர்மெண்ட் சைட்லயும் சரி மத்த மக்களும் சரி, இப்போ ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டா ஊர்ல வந்து நிறைய இடம் இருக்கும், அதாவது மெயின் ஊருன்னு ஒண்ணு இருக்கும், காலனின்னு ஒண்ணு இருக்கும். இருளர் மக்கள் இல்ல மத்த ட்ரைப்ஸ் எல்லாம் காலனிக்கும் வெளியே இருப்பாங்க, இன்னும் ஒதுக்குப்புறமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா, மெயின் ஊர்ல இருக்கிறவங்க காலனில இருக்கிறவங்க கிட்ட பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பீஃப் சாப்பிடுறாங்க, நாங்க எப்படி அவங்க கூட போய் பேசுறது அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அதே காலனில இருக்கிறவங்க அந்த ட்ரைப்ஸ் கிட்ட போய் பேச மாட்டாங்க,
ஏன்னா
அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் எலி சாப்பிடுறாங்க, நாங்க எப்படி போய் அவங்க கிட்ட பேசுறது அப்படின்னு பேசுவாங்க. சோ கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கிறது இல்ல, மத்த மக்கள் சைட்ல இருந்தும் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கிறது இல்ல. எல்லாமே அவங்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் லெவல்லயே தான் இருக்கிறாங்க. இப்போ வருணா சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்ன பிராமின் சூத்ராஸ் வைஷாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுல வந்து ட்ரைப்ஸ்க்கு இடமே இல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும்.
உள்ள வந்துருவாங்க அவுட்காஸ்ட்,
புரியல
அவுட்காஸ்ட் அப்படின்ற இதுல செக்ஷன்ல போயிடுவாங்கல்ல.
அதான் அதான் என்ன சொல்றது, அவங்க எல்லாத்துக்கும் வெளியே எல்லாத்துக்கும் கீழே அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் இருப்பாங்க.
கவர்மெண்ட பத்தி சொல்லும் போது, சோ ஆதார் கார்டை பத்தி சொன்னீங்க, ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு சில நமக்கு ஒரு அது ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கே நமக்கு ஒரு சர்டிபிகேட்ஸ் அந்த மாதிரி ரேஷன் கார்டு இந்த மாதிரி சில சர்டிபிகேட் தேவைப்படுது. கண்டிப்பா இப்படி ஒரு நொமாடிக்கா இருக்கிற, அதாவது புலம்பெயர்ந்துகிட்டே இருக்க ஒரு ட்ரைப்ஸுக்கு வந்து இது கண்டிப்பா இருக்காது, எந்த ஒரு சர்டிபிகேட்டும் நீங்க சொன்ன மாதிரி பட்டா இருக்காது. ஸோ இப்போ நம்ம நாட்டுல இப்போ எப்படி சொல்றது, இப்போ பரபரப்பா இருக்க விஷயம் இந்த கொரோனானால அடங்கி இருக்கு, பட் பரபரப்பா இருக்க விஷயம் வந்து இந்த சிஏஏ என்ஆர்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். உள்நாட்டுல இருக்கவங்களுக்குமே பிரச்சனை வருதுன்னு சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் இப்போ நமக்கு வந்து பொதுவா ஹிந்துஸ் இல்ல முஸ்லிம்ஸ் இப்படி பேசினாலுமே யாருமே இந்த ட்ரைப்ஸ் பத்தி நம்ம அதிகம் பேசுறது கிடையாது. ட்ரைப்ஸ் வந்து இந்த சிஏஏ என்ஆர்சினால எந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாவாங்க நீங்க நினைக்கிறீங்க?
இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு அவேர்னஸ் இருக்கு, நம்ம அதை எதிர்த்து போராடுறோம். இப்போ முஸ்லிம்ஸா இருக்கட்டும் இல்ல மத்த ரெஃப்யூஜிஸா இருக்கட்டும், எங்களுக்கும் அதுக்கான உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இவங்க கிட்ட இவங்களுக்கு அவங்களோட வயசே அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நான் போய் அக்கா உங்களுக்கு என்ன வயசு ஆகுது சொல்லுங்க, ஆதார் கார்டு ஃபார்ம் ஃபில் பண்றது கேட்டா கூட எனக்கு என்னமா என்ன பார்த்து நீ எழுதிக்கோ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள என்ன சொல்றது, அவங்க வயசு கூட தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம இந்த சிஏஓ பத்தியோ என்ஆர்சியை பத்தியோ எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அவங்களுக்கு அந்த புரிதலே வராதுன்னு சொல்றேன். இப்போ ஒரு ஆதார் கார்டே அவங்க எடுக்கணும் அப்படின்னாலே பேசிக்கா அந்த ஊர் விஏஓ வந்து சைன் போட்டு கொடுக்கணும், ஓகே இவங்க இந்த ஊர்லதான் இருக்காங்க, இவங்க இருளர் மக்களை அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைன் போட்டு கொடுக்கணும். அதுக்கே அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. சோ அந்த ஸ்டார்டிங் ப்ராசஸே கீழே பேசிக்காவே வந்து அது ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் அது மேல போய் தாசில்தார்ட்ட போய் ஓகே ஆகி வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்து அப்படிங்கறதெல்லாம் வந்து என்ன சொல்றது, நான் ஒரு ஒரு செமஸ்டரா நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம் ஆதார் கார்டு எடுக்க முடியல, அது விஏஓ டேபிள்ல இருந்தே அது நகர்த்த முடியல எங்கனால. அப்படி இருக்கும்போது சிஏஏ என்ஆர்சி எல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை தான். அதே மாதிரி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஃபாரஸ்ட்ல 75 வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க மட்டும்தான் ஃபாரஸ்ட்ல இருக்க முடியும். ட்ரைப்ஸா இருக்கணும் இல்லாட்டி 75 வருஷம் வந்து அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம். அப்படி கொண்டு வரும்போது இப்போ மத்திய பிரதேஷ், ஒரிசா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்ல இருந்து நிறைய ட்ரைப்ஸ் வந்து காடுகள்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க. அதே மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக்குறாங்க, ஃபாரஸ்ட் டைகர் ரிசர்வ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக்கும் போது ஃபாரஸ்ட்ல இருந்து அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அங்க வெளியே அனுப்பப்படுறாங்க.
சோ இவங்க எல்லாம் வெளியே அனுப்பப்படும் போது 75 வருஷமா அங்க குடி இருக்காங்க அப்படிங்கறதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்க முடியாது. வெளியேற்றப்படுறாங்கல்ல?
ஆமா ஆமா, ஏன்னா அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது.
ஓகே ஓகே,
ஆட்டோமேட்டிக்கா அங்க வெளியே வரும்போது அவங்களோட வாழ்வாதாரமே வந்து ஒரு ஃபாரஸ்ட நம்பிதான் இருக்கும். இப்ப வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க உள்ள அந்த ஹனி எடுக்கிறது கூட, தேன் எடுக்கிறது கூட அவங்க உள்ள போக முடியாது. அந்த மரம் வெட்டக்கூடாது, ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆயிடும், அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடமே வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆயிடும். அதனால அந்த அந்த ஒரு ஆக்டுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்துச்சு. அந்த பில் வந்து 2019ல கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே இருக்கு, அது அது ஆக்டா மாறல, அது அப்படியே இன்னும் ப்ராசஸ்லயே இருக்கு. அதே மாதிரி எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தாலும் குழந்தைங்களோட எஜுகேஷன் அப்படின்னு வந்தா அதுல அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ ஒண்ணு வந்து
டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது இந்த லிட்ரஸி, ஜெண்டர் கேப், எஜுகேஷன், இத பத்தி எல்லாம் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து மத்த கம்பேர் பண்ணும்போது, அதாவது மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்க மத்த மக்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த இதெல்லாம் போய் சேருதா, இன்க்ளூடிங் ஹெல்த் அண்ட் சானிடேஷன், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், இந்த மாதிரியான வசதிகள்லாம் போய் சேருதா எஜுகேஷன் முதற்கொண்டு?
அது வந்து ரொம்ப எக்ஸ்போஸ்டா இருக்கிறவங்களுக்கு, அக்சஸ் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு.
ஓகே,
இப்ப ஊட்டி மாதிரியான ஒரு இடத்துல, ஊட்டில வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு பின்னாடியே வந்து ஒரு தோடா கம்யூனிட்டி இருக்கு, அவங்க எல்லாமே இருக்கு, அவங்க ரொம்ப செழிப்பா இருக்காங்க அப்படி சொல்லலாம். அதே பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப செங்கல்பட்டு தாண்டி ஒரு ஊர்ல, ஒரு திருக்கழுக்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரியான ஊர்களுக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க வீட்டுல அந்த ஒரு 10 வீட்டுல 10 குடும்பம் இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் அப்படின்னு பாத்துட்டா அவங்களுக்குன்னு அந்த ஊருக்கு தான் அவங்க நடந்து வரணும், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி மலைகள்லாம் பார்த்தா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் என்ஜிஓஸ் வந்து அங்கங்க ஒர்க் பண்றாங்க, ஆனாலும் அவங்களுக்கு எல்லாமே அக்சசபிலிட்டி கம்மியா இருக்கும். எஜுகேஷன் எடுத்துக்கிட்டாலும் ஸ்கூல்ஸ் தூரமா இருக்கும், அவங்களோட வீடுகள் அங்கங்க ஸ்கேட்டராகி இருக்கும். அந்த குழந்தைங்க வந்து நடந்து வரும்போது வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும், அதுக்கு பயந்துட்டு அனுப்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, சைல்ட் மேரேஜ் இருக்கும் நிறைய. சோ எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே தான் தெரியும். இப்போ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இங்க வீட்டுல இருந்து அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், அவ்வளவு தூரம் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரான்னா அதுக்கு நடுவுல என்ன வேணா நடக்கலாம், எதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. அதனாலயே நிறைய அக்சஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் அங்கங்க தொடங்கியிருக்காங்க, டிராப் அவுட்ஸ் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடுகளுக்கும் போயிட்டு ஓகே இங்கே தங்கி படிக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி எங்க காலேஜ்லயும் வந்து 2-3 பசங்க படிக்கிறாங்க, அதாவது ஒரு என்ஜிஓ மூலமா கனெக்ட் ஆகி அங்க படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க காலேஜ்க்கு இங்க வராங்க, அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி ஹெல்ப்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி வெளியே வரும்போதும் பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்போ ட்ரைபல் டெவலப்மெண்ட்டை வந்து மூணா டிவைட் பண்ணலாம், மூணு அப்ரோச்சா டிவைட் பண்ணலாம். ஒன்னு வந்து அவங்க மேல கையே வைக்காம அவங்கள ஐசோலேட் பண்ணி அப்படியே அவங்களோட கல்ச்சரை எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அப்படியே விடுறது. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டும் கொடுக்கணும், அதே சமயம் அவங்க கல்ச்சரையும் எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்க கூடாது. இன்னொன்னு வந்து மூணாவது அப்ரோச் வந்து டோட்டலா கம்ப்ளீட்டா அவங்கள அங்கிருந்து வெளியே எடுத்து இப்போ மெயின் ஸ்ட்ரீமா இருக்கிற மாதிரி கொண்டு வர்றது. இது மூணு அப்ரோச். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோச் எடுத்துக்கிட்டா அவங்கள ஐசோலேட் பண்ணி கண்டிப்பா இருக்கவே வைக்க முடியாது, ஏன்னா இந்த மாதிரி CAANRC, இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நான் ட்ரைபல்ஸ் எல்லாம் உள்ள பூந்தாச்சு, உள்ள பூந்து எல்லா லேண்டும் எடுத்தாச்சு, அவங்களோட அவங்களுக்குன்னு லேண்ட் எதுவும் கிடையாது. சோ அவங்கள நம்ம டச் பண்ணிட்டோம். சோ அந்த ஐசோலேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் கிடையாது. அதே மாதிரி ஏதாவது இப்போ ஒரு மெடிக்கல் இஷ்யூ வருது, ஒரு காலரா அவுட் பிரேக் ஆகுது இல்ல சிபிலிஸ் அவுட் பிரேக் ஆகுது அவங்க கம்யூனிட்டியில அப்படின்னா, அது அவங்க ட்ரீட் பண்ண தெரியாமையே அது ஒரு பெரிய பிரச்சனையா வரும். சோ அப்படிங்கும் போது ஹெல்த்தும் அங்க கொண்டு போகணும், ஒரு எஜுகேஷனும் அங்க கொண்டு போகணும்னு வைங்க. சோ அந்த ஐசோலேஷன்ங்கிற பாயிண்ட் கிடையவே கிடையாது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தா அதாவது டெவலப்மெண்ட்டும் இருக்கணும், அவங்க கல்ச்சரும் அழியக்கூடாது அப்படிங்கறது. அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு உட்டோப்பியன் கான்செப்ட் மாதிரிதான். இப்போ அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறோம், ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்களோட பொருளெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், அவங்களை வெளியே கொண்டு வரோம், அவங்கள நம்மள மாதிரியான ஒரு வேலைக்கு தள்ளுறோம் அப்படின்னாலே அவங்களோட கல்ச்சரை விட்டு அவங்க விலகி வராங்க அப்படிங்கறது தான் அர்த்தம். இப்போ சென்னைக்கு படிக்க வர பசங்களை வந்து நம்ம அவங்களோட காஸ்டியூம்ஸ்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. இங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க அவங்கள மாத்திக்க தான் பார்ப்பாங்க. இங்க இருக்கிறவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்னா இந்த கல்ச்சருக்கு அவங்க அடாப்ட் ஆகிதான் ஆகணும். சோ அதுவுமே வந்து அவ்வளோ ஒரு பாசிபிளான விஷயம். இப்ப இங்க படிக்கிறவங்க திரும்பியும் அவங்க கம்யூனிட்டிக்கு போறாங்க, அங்க இருக்கிற எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கும் போது எல்லாருமே வெளியே தான் வர பார்ப்பாங்களே தவிர அந்த ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மூணாவது விஷயம் அப்படின்னா டோட்டலா அவங்களை வெளியே கொண்டு வர்றது. என்ன கேட்டா எனக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஐடென்டிட்டி அழிக்காம இருக்கிறது நல்ல விஷயம், ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் நடக்கும், இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து.
ஏற்கனவே இப்போ ஃபாரஸ்ட் ரீஜன்ல இருக்க மக்கள் வந்து access to education, அதாவது அது எஜுகேஷன் ஆக்சஸ் பண்றப்போ ஹியூமன் அனிமல் கன்ஃபிளிக்ட் வருது அப்படிலாம் சொன்னீங்க. சோ ட்ரெடிஷனலா இவங்க ஹியூமன் அனிமல் கன்ஃபிளிக்ஸ் எப்படி சமாளிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நம்ம ஹியூமன் அனிமல் கன்ஃபிளிக்ட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வால்பாறை ஊட்டி இந்த மாதிரி சைட்ல தான் அதிகமா இந்த ஹியூமன் அனிமல் கன்ஃபிளிக்ட் வருது. இந்த மாதிரியான ட்ரைபல்ஸ் வந்து இன்னமும் தினமும் ஹியூமன் அனிமல் கன்ஃபிளிக்ட் உள்ள ஆயிட்டு இருப்பாங்கன்னு தெரியும். பட் இது அவங்க ட்ரெடிஷனலா எப்படி சமாளிச்சாங்க, இனிமேலும் எப்படி சமாளிக்க போறாங்க, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அது வேற கான்செப்ட், அதே வந்து அவங்க கம்யூனிட்டியா இருக்கிறாங்க அப்படிங்கறது வேற கான்செப்ட். இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க, அந்த வழியில ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னு பேரண்ட்ஸ் பயப்படுறது வேற. அதே வந்து அவங்களுக்கு இப்ப ஒரு யானை இருக்கிறதோ இல்ல ஒரு புலி இருக்கிறதோ அது அது வேற மாதிரியான ஒரு பிரச்சனையா இருக்கும். இப்ப நாங்க வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துக்கு வந்து ட்ரைபல் கேம்ப் போயிருந்தோம். அங்க இருக்கிற ட்ரைப்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேத்துதான் இங்க யானை வந்துட்டு போச்சு, முந்தா நேத்துதான் அந்த ரோட்ல போச்சு, நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதும் அவங்களுக்கு அது தெரிஞ்சுதான் இருக்கும். ஏன்னா காலங்காலமா அவங்க அது கூடதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. சோ அதை எப்படி அவங்க ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன சொல்றது, எஜுகேஷன் ப்ரியாரிட்டியா இல்ல பார்த்தா பசங்களோட சேஃப்டி தான் அவங்க ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வைக்கணுமா அப்படிங்கறதான் அவங்க யோசிப்பாங்க. சோ மத்தபடி அவங்க வாழும் போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வைல்ட் அனிமல்ஸ் கூட கோஆர்டினேஷனோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு.
சோ அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது நமக்கு இப்போ ட்ரைப்ஸ பத்தின ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எதுல இருந்து வரும்னு கேட்டா சினிமா. சினிமா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மக்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கமா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு கல்ச்சர்ல ஒரு அங்கமா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சோ நமக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கறது வந்து இந்த சினிமா அப்படிங்கறது ஒரு விஷயம்தான். சோ இந்த இந்த சினிமா வந்து ட்ரைப்ஸ் எந்த வகையில இது வரைக்கும் எந்த மாதிரியான போற்றையலுக்கு உள்ளாக்கி இருக்கு, அதாவது ட்ரைபல் மக்களை வந்து என்ன மாதிரியான சித்தரிக்கிறாங்க படத்துல? இது வரைக்கும் நிறைய படம் வந்திருக்கு, பேராண்மை, இந்த பரதேசி.
ஆனா அது ட்ரைப்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க ட்ரைப்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க ஊர்ல இருந்து தான் எடுத்துட்டு போய் காட்டுல வைப்பாங்க.
ஓகே, அப்புறம் வனமகன் இந்த மாதிரியான படங்கள்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இப்போ வந்து காட்டுவாசி அப்படின்னு சொன்னா இந்த கவுண்டமணி ஜோக் ஒன்று தான் ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரியான சித்தரிக்கிற விஷயம் வந்து நமக்கு நமக்குள்ள மெயின் ஸ்ட்ரீம் மக்களுக்கு உள்ள என்ன மாதிரியான இம்பாக்ட உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க?
இப்போ இந்த படங்கள் பத்தி பேசும்போது எனக்கு ராபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஞாபகம் வருது. அது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் படம். நான் ஆஸ்திரேலியால வந்து ஒரு செமஸ்டர் அங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிட்டு இருந்தப்போ அங்க அபார்ஜினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஊர் டிரைப்ஸ் வந்து அபார்ஜினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அங்க வந்து அந்த ஆஸ்திரேலியா தான் கடைசியா மனுஷங்க என்ட்ரி ஆன ஒரு காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காண்டினென்ட்லதான் வந்து இப்போ இருக்கிற அங்க இருந்த மக்கள் எல்லாத்துக்கும் இந்தியன்ஸோட கனெக்ஷன் இருக்கு அவங்களோட டிஎன்ஏல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய நிறைய தியரி சொல்லுவாங்க. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கனெக்ட் ஆயிருந்தது, அதுக்கப்புறமா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருந்து கப்பல் மூலமா அங்க போனாங்க அந்த காலத்துல, 70 இயர்ஸ்க்கு முன்னாடி, 70,000 இயர்ஸ்க்கு முன்னாடி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க அங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களை 1700 அந்த மாதிரி பீரியட்ல பிரிட்டிஷ் காலனைஸ் பண்றாங்க. ஆஸ்திரேலியாக்குள்ள நுழையறாங்க. அப்படி நுழைஞ்சு அங்க இருக்கிற வெல்த் எல்லாம் ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விக்டோரியா அதாவது மெல்பர்ன் அந்த இடங்கள்ல எல்லாம் தங்கம் எல்லாம் கிடைக்குது. ஓகே இங்க நம்ம இருந்துருவோம், நம்ம காலனைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அப்படியே ஆஸ்திரேலியா முழுக்க பரவி அங்க இருக்கிற மக்களை எல்லாரும் என்ன சொல்றது உள்நாட்டிலேயே வந்து அகதிகள் ஆக்குறாங்க, அவங்களை கீழே கொண்டு வராங்க. இப்ப நம்ம இந்தியன்ஸ வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ண மாதிரி அங்க இருக்கிற மக்களையும் வந்து அவங்க ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ 1960s அந்த டைம் வரைக்குமே அவங்கள வந்து ஒரு மனுஷங்கன்னு கூட அவங்க ரெகக்னைஸ் பண்ணல. அவங்களுக்குன்னு ஓட்டர்ஸ் ரைட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது அந்த டைம் வரைக்குமே. இப்போ அங்க அந்த அபார்ஜினல்ஸ் எல்லாரும் அங்கங்க ஸ்கேட்டர் ஆகி நார்மலா இருக்கிற பிரிட்டிஷ் மக்கள் இல்லாட்டி மத்த நாட்டு மக்கள் கூட கலந்துட்டாங்க. அவங்களோட ஐடென்டிட்டியே வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ராபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ் அப்படிங்கிற படம் எதை பொறுத்து அப்படின்னா, ரெண்டு அபார்ஜினல் பெண்களை பொறுத்து பேஸ் பண்ணி இருக்கிற படம். அங்க வந்து 1970s அந்த பீரியட்ல வந்து குழந்தைங்களை எல்லாத்தையும் அபார்ஜினல் குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்திட்டு போய் அவங்களோட லாங்குவேஜ மறக்கடிக்கிறதுக்காக இங்கிலீஷ் கத்து கொடுத்து, அங்க இருக்கிற ஒவ்வொரு அபார்ஜினல்ஸ்க்கும் ஒவ்வொரு தனித்தனி லாங்குவேஜ் இருக்கும், அதை மறக்கடிக்கிறதுக்காக இங்கிலீஷ் கத்து கொடுத்து இங்கிலீஷ் பேர்களா அவங்களோட நேம்ஸ் எல்லாத்தையும் மாத்தி பிரிட்டிஷ் கீழே அவங்களோட வீடுகள்ல இப்போ வேலைக்காரிகளா அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறதுக்கா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பிரிட்டிஷ் கூட அவங்க வாழும்போது அவங்க ரெண்டு பேத்துக்கும் இப்போ என்ன சொல்றது, ஆப்வியஸ்லி அவங்க வேலைக்காரியா இருக்கிறாங்க அப்படின்னாலே அது பிரிட்டிஷோட கீப் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் பிறக்கிற குழந்தை வந்து ஹாஃப் அபார்ஜினலா இருக்கும், ஹாஃப் பிரிட்டிஷா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த குழந்தைக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பிறக்கிற குழந்தை வந்து அதுல இன்னும் வந்து அபார்ஜினலோட டிஎன்ஏ வந்து குறையும். சோ இப்படி வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை நம்ம அழிச்சிடலாம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாத்தையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போய் இங்கிலீஷ் கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஸ்டோலன் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அந்த ஜென்ரேஷனே வந்து அவங்க அழிக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. சோ இத இது இத பத்தின கதை தான் அந்த ராபிட் ப்ரூஃப் ஃபென்ஸ் அப்படின்னு ஒரு படம். அந்த ரெண்டு பெண்கள் வந்து கடத்திட்டு போயிருவாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களை. அவங்க வந்து திரும்பியும் அவங்க ஊரை தேடி அங்கிருந்து தப்பிச்சு வருவாங்க, நடந்தே வருவாங்க, பல 1000 மைல் நடந்து ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் திருப்பியும் அவங்க கம்யூனிட்டிக்கு போயிருவாங்க, திருப்பியும் அவங்களை கண்டுபிடிச்சு திருப்பியும் இங்க கூப்பிட்டு வந்துருவாங்க, திருப்பி தப்பிச்சு போயிடுவாங்க. அதுல வந்து அவ்வளவு அழகா வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க எப்படி இவங்க கஷ்டப்படுறாங்க அபார்ஜினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சார்லிஸ் கண்ட்ரி அப்படின்னு ஒரு படம் இருக்கு. சோ ஆஸ்திரேலியால வந்து நிறைய அபார்ஜினல்ஸ் வந்து கஷ்டப்பட்டதுனால அங்க அங்க இருக்கிற படங்கள் எல்லாமே ஆஸ்திரேலியா அப்படின்னே ஒரு படம் இருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க அவங்க அபார்ஜினல்ஸ்னா எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி கஷ்டத்தை எல்லாம் அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம், இன்னுமே வந்து அங்க அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. எப்பவும் வந்து காலையில எங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதும் இங்க இருக்கிற கானா பீப்புளோட லேண்டான இந்த அடலைட்ல வந்து நம்ம இருக்கோம், சோ அவங்களை நாங்க அக்னாலேஜ் பண்றோம் அப்படின்னு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மட்டும் சொல்லுவாங்க. அக்னாலேஜ்மெண்ட் மட்டும்தான் அங்க குடுக்குறாங்களோ தவிர அவங்களுக்கு இங்க இருக்கிற மாதிரி ஒரு ரிசர்வேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. சோ இன்னுமே வந்து இங்க இருக்கிறதோட அங்க மோசமான ஒரு நிலைமையில எல்லாம் அவங்க இருந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது ஒரு டெவலப்ட் கண்ட்ரி அப்படின்னு தான் இருக்கும் நம்ம மைண்ட்ல, ஆனா அங்கேயும் வந்து அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சோ வேர்ல்ட்லயே எல்லா இடத்துலயும் ட்ரைப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெங்கெல்லாம் அங்க வந்து சப்ரஸ் ஆயிட்டேதான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வித்தியாசமா இருப்பாங்க, காதுல பெரிய கம்மல் போட்டிருப்பாங்க, தலையில ஏதாவது வச்சிருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ எங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ட்ரைபல் விசிட் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்ப போய் பார்த்தா என்னது இவங்க நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நான் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் அவங்கள ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன், இப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி எல்லாம். சோ நான் படிக்கும் போது கொஞ்சம் அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான் ஓகே ஃபைன், இது இது இப்படி எல்லாம் நம்ம அணுகக்கூடாது, அவங்கள நம்ம இப்படிதான் அணுகணும் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு. ஆனா அது வந்து மத்த மக்கள் கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து நாங்க ஒரு சர்வே மாதிரி எடுத்திருந்தோம், அங்க பக்கத்துல வந்து நரிக்குறவர் கம்யூனிட்டி சொல்லுவாங்கல்ல, அவங்களும் வந்து இந்த எஸ்டி அந்த கேட்டகரியில தான் வருவாங்க. அந்த கம்யூனிட்டியில வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டிராப் அவுட்டா இருந்தாங்க. 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, 25 பேருமே வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் அந்த பசங்க கிட்ட என்ன ஆச்சு, ஏன் நீங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு செஷன் மாதிரி வச்சு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது, அங்க போனா எல்லா பசங்களும் எங்களை அடிக்கிறாங்க, எங்களை வந்து குருவிக்கார பசங்க குருவிக்கார பசங்கன்னு சொல்றாங்க, நாங்க என்ன சாப்பாடு கொண்டு போனாலும் அதை எடுத்து கிண்டல் பண்றாங்க, எங்களை எதுவுமே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க, எங்களால ஸ்கூல்ல உட்காரவே முடியல, அவ்வளவு அவமானத்தை சந்திக்கிறதுக்கு நாங்க ஸ்கூலுக்கு போகாமையே இருந்துப்போம் அந்த மாதிரி பேசினாங்க. அதே வந்து நாங்க அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு மத்த பசங்க கூட அவங்க கிட்ட ஒரு செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி கண்ண மூடுங்க, ஓகே இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்க, இப்ப நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி செஷன் நடத்தும் போது அவங்க சொன்னாங்க, ஆமா நாங்க வந்து அவங்கள அடிச்சோம், நாங்க அவங்களை தப்பாதான் ஹேண்டில் பண்ணோம், அது தப்புதான், எங்களுக்கு இப்பதான் புரியுது நாங்க அப்படி பண்ணிருக்காது, அவங்களும் நம்மள மாதிரி தானே, இனிமேல் அவங்க வந்தாங்கன்னா நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க இருக்கிற டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அப்பெல்லாம் எதுவும் இல்லப்பா, இவங்க அவங்க நல்லாதான் இருந்தாங்க, அவங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு சோம்பேறித்தனம், அவங்களுக்கு வீட்டுல இருந்து அனுப்புறதுக்கு யாரும் இல்ல, அதனாலதான் அவங்க வர்றதில்ல, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் காலையிலயே வேலைக்கு போயிடுவாங்க, சோ அவங்க அவங்க மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ் சொன்னாங்க. என்ன சொல்றது, இப்போ நம்ம சமுதாயமா பார்த்தாலே நிறைய ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டேதான் இருக்கு, நம்ம வாழ்ற கம்யூனிட்டி நம்மள சுத்தி இருக்கிற சொசைட்டி எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்கிரிமினேஷன் பேஸ்டாவே இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் மனசுலயோ சின்ன பசங்க மனசுலயோ நார்மல் மக்கள் மனசுலயோ இப்ப மத்த ட்ரைப்ஸ பத்தியோ இல்ல ஒரு தாழ்த்தப்பட்டவங்களை பத்தியோ ஒரு பிம்பம் இருந்துகிட்டேதான் இருக்கும். ஆனா அது அவங்கள எஜுகேஷன்ல இருந்து கீழ இருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்தினாதான் வந்து அவங்க வெளியே போகும்போதோ இல்ல மத்தவங்களை பார்க்கும் போதோ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அதுல இந்த படம் வந்து படங்கள் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஆனா அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி எந்த படமும் வந்த மாதிரி எனக்கு தெரியல.
பொதுவாவே இந்த குறவர் கம்யூனிட்டியை வந்து காட்டுறதுனாவே ஒரு ஒரு வித்தியாசமான தோற்றங்கள்லயும் அந்த ஊசிமணி பாசிமணி அந்த ஊசிமணி பாசிமணி அப்படி அப்படி சொன்னாலே அவங்களுக்கு நிறைய மக்களுக்கு வந்து மனசுல வர்றது வந்து அந்த கம்யூனிட்டி தான். சோ இந்த மாதிரியான ஜட்மெண்டலான பிம்பங்கள் உருவாகிறதுக்கும் சினிமாக்கள் ஒரு காரணமா இருக்குங்கிறது வந்து நான் எடுத்துக்கிறேன் இதுல.
சோ ஆமா ஆமா கண்டிப்பா.
அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள் உருவாக்கி இருக்காங்க, எஸ்பெஷலி வித் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் உருவாக்கி இருக்காங்க, சோ இந்த ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு என்னென்ன தடங்கல்கள் இருக்கு, அப்புறம் இது எடுத்துட்டு போனா அவங்க எந்த மாதிரியான ரிசீவ் பண்றாங்க,
அவங்களுக்குன்னு பட்டா ஆதார் கார்டு எல்லாமே வந்து குடுக்கணும். எல்லாமே இப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து அவங்க ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்கு அவங்க கிட்ட ஏதாவது ஒரு எவிடன்ஸ், ஏதாவது வரி கட்டி இருக்கிற ஒரு சீட்டோ இல்ல ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு பட்டா குடுக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்கணும். ஆனா அந்த என்டைட்டில்மென்ட்ஸ் எதுவுமே நடக்கிறதே இல்லை. ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாது, அதை எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல மத்த என்ஜிஓ போய் அதை பண்ணணும் அப்படின்னு அவங்க எடுத்து பண்ணாலும் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வந்து மேலிடத்துல இருந்து வராது, அவங்க கொடுக்க மாட்டாங்க. ட்ரைப்ஸ்க்குன்னு ரிசர்வேஷன் இருக்கு. ஒவ்வொரு காஸ்டுக்கு ரிசர்வேஷன் இருக்கிற மாதிரி ட்ரைப்ஸ்க்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. அந்த எல்லாத்துலயும் எஜுகேஷன்ல இருக்கு, ஜாப்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த லெவல் வரைக்கும் போறதுக்குமே அவங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனை இருக்கும். டிராப் அவுட்ஸ் ஆயிடுவாங்க, ஸ்கூல் லெவல்லயே காலேஜ் போக முடியாது. அதுக்கப்புறம் இந்த ட்ரைப்ஸ்ல பார்த்தாலுமே என்ன சொல்றது, ஒரு ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப ரிசீவிங் எண்ட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும், ரொம்ப அக்சசிபிளா இருப்பாங்க. சின்ன சின்ன ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். என்ன பொறுத்தவரை அவேர்னஸ் கம்மியா இருக்கு, அக்சசிபிலிட்டி கம்மியா இருக்கு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல ஸ்கீம்ஸ் எல்லாமே பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு.
ஓகே, இது வரைக்கும் நம்ம ட்ரைப்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றோம். நீங்க உங்களுக்கு நிறைய உங்களோட பார்வைகளையும் கொடுத்தீங்க. சோ மெயின் ஸ்ட்ரீம் மக்கள் வந்து ட்ரைப்ஸுக்காக என்ன பண்ணணும், இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் எதெல்லாம் தவிர்க்கணும், உங்களோட பார்வையா நீங்க எதை இந்த நேரத்துல நம்மளோட லிசனர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ட்ரைப்ஸ பத்தி, அவங்க என்ன பண்ணணுங்கிறதையும் அப்படி சொல்லுங்க.
ட்ரைப்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு வேற்று கிரகத்து மக்களோ இல்ல அவங்களுக்குன்னு நாளுக்கு கால்லாம் இல்ல, அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்கள் தான். என்ன வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நம்ம எல்லாருமே நம்மளோட பூர்வக்குடியோ இல்ல நம்மளோட ரூட்ஸ் எல்லாமே அங்கிருந்து தான் வந்திருக்கும். ஆனா நம்ம இங்க கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் மாடர்ன் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த விதத்துலயும் அவங்கள விட மேல போயிட்டோம், அவங்க கீழே இருக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனோ இல்ல அவங்க கூட நம்ம வேலை பார்க்கற மாதிரியோ இல்ல அவங்க கூட நம்ம படிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனோ நமக்கு வரும்போது அவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் நம்ம ட்ரைபல் மக்களை பத்தி சொல்லி அவங்க இப்படிதான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நான் ஸ்கூல் படிச்சு யூஜி படிச்சு பிஜி வர வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய அவேர்னஸே இந்த ஏரியால இருந்தது கிடையாது. ஓகே அவங்க இருக்காங்க, ஓகே அவங்க அப்படிதான் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. சோ நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கறதுதான் வந்து அவங்க பெரிய பசங்களையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாம ஒரு ஜட்மெண்ட்லாம் இல்லாம அவங்கள வந்து நம்ம அணுகணும், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
எனவே நேயர்களே, இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயத்த பெனி கூட சேர்ந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சில விஷயங்கள் கேட்கவே வியப்பா இருந்தது, சில விஷயங்கள் ஒரு விதத்துல சோகத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தது. நம்ம கூட இந்தியாவில கிட்டத்தட்ட 10% மக்களா இருக்காங்க. அந்த 10% மக்களை நாம எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெனி அவங்களோட பார்வையை சமர்ப்பிச்சாங்க. சோ இந்த 10% மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் எந்த மாதிரியான இன்னல்கள் சந்திக்கிறாங்கன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த தடவை நாம ஒரு ட்ரைப்ஸ் சந்திக்கும் போதோ இல்ல ஒரு படத்துல ஒரு ட்ரைப்ஸ் சித்தரிக்கும் போதோ தவறான விதத்துல சித்தரிச்சாலோ இல்ல நம்ம கூட இருக்கவங்க தவறான விதத்துல நடந்துகிட்டாலோ அவங்களோட ஜட்மெண்ட்ல போக்குறதுக்கான நம்ம ஒரு சிறு முயற்சியை நாம எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நான் லிசனர்ஸ் ஆகிய உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம கூட இதுவரைக்கும் இணைந்து நல்ல கருத்துக்களை பதிவு செஞ்ச பெனி அவர்களுக்கு நன்றி. அந்த இன்னொரு எபிசோட் சந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் பெனி. சோ இன்னொரு எபிசோடும் இந்த மாதிரியான அடுத்த எபிசோடும் இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவா ஒரு தனித்துவமான எபிசோடா இருக்கும்னு நான் நம்புறேன் பெனி. ரொம்ப நன்றி பெனி எங்க கூட இருந்ததுக்கு.
நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது நன்றிகள். கேடி டாக்ஸ் பாட்காஸ்ட் பிரபலமான பாட்காஸ்ட் ஆப்ஸான கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, ஜியோ 7, ஆப்பிள் பாட்காஸ்ட் இங்கெல்லாம் நீங்க கேட்டு ரசிக்கலாம். கேட் டாக்ஸ் பாட்காஸ்டில் நீங்கள் சேர்ந்து ஒரு எபிசோட் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை ஒரு எபிசோடில் உங்களுக்கு விருப்பமான டாப்பிக்கை பற்றி நாங்கள் பேசணும்னு நினச்சாலோ எங்களுக்கு ஒரு மெசேஜாக எங்களோட இமெயில் ஐடி அண்ட் சோஷியல் மீடியாவுக்கு அனுப்பி வைங்க. இந்த எபிசோடை பற்றின கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். கேடி டாக்ஸ் பாட்காஸ்ட்டில் இணைஞ்சு நீங்கள் பணியாற்றணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் இப்போது மீம் கிரியேட்டர்ஸ் அண்ட் பிளாக் ரைட்டர்ஸ் தேடிட்டு இருக்கோம். மறக்காமல் விருப்பம் உள்ளவங்க உங்களோட அப்ளிகேஷனை எங்களுக்கு அனுப்பி வைங்க, நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் கண்டிப்பாக. இதுவரை கேட்டு ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள், உங்களோட பேராதரவுக்கு நன்றிகள். எபிசோடு இதுவரைக்கும் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எந்த ஆப்பில் கேட்டுட்ருக்கீங்களோ அந்த ஆப்பில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஆதரவுக்கு நன்றிகள். மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் டி.